ගරු කලේ චෙල්ලී මන්ත්‍රීතුමිය, ඔබතුමියට විනාඩි 10ක් කාලයක් ලැබෙනවා.
ගරු නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමියනි, ඇත්තටම ඊයේ දවසේ අපේ ජනාධිපතිතුමා මේ සභාවට 2026ට අදාළ අයවැය වාර්තාව ඉදිරිපත් කරා. මට හිතුනේ මේ විපක්ෂයේ ඉන්න සියලුම මන්ත්‍රීවරු ඉතාමත්ම සාවධානයෙන් මේ අයවැය කතාව, ජනාධිපතිතුමාගේ අයවැය කතාව අහගෙන හිටියා. මං හිතුවේ මේ අයවැය කතාව අහගෙන හිටපු මන්ත්‍රීවරු මේක හොඳටම තේරුම් අරගෙන ආණ්ඩුව කරගෙන යන මේ වැඩේට හොඳ සහයෝගයක් දෙයි කියලා. හැබැයි අද උදේ ඉඳලා බලනකොට මේ විපක්ෂයේ ඉන්න මන්ත්‍රීවරු සියලු දෙනාම තමන්ගේ අවුරුදු 76ක කාලය තුල තමන්ගේ අයවැය කොහොමද ඉදිරිපත් කරේ, ඒකේදී මේ මන්ත්‍රීවරු කොහොමද ඇමතිවරු විදියට හැසිරුණේ, ඒ විදිහටම ජාතික ජනබල වේගයේ අයවැය ඒ විදිහටම දකින එකක් තමයි අපිට තේරුණේ. භව්‍ය කාලයේ පුරාම හැම ක්ෂේත්‍රයක් සම්බන්ධවම මේ මන්ත්‍රීවරු මුදල් වෙන් කරන්නේ නැති එක, මේක බංකොලොත් වෙච්ච එක, මිනිසුන්ගේ ප්‍රශ්න විසඳෙන්නේ නැති එක සම්බන්ධව සාකච්ඡා කරාට අපේ අයවැයේදී අපේ ජනාධිපතිතුමා ඇතුළු අපේ ඇමති අමාත්‍ය මණ්ඩල ඇතුළු විද්වත් සියලු දෙනාම එකතු වෙමින් සාකච්ඡා කරමින් සියලුම ශේෂ්ත්‍රයන් වලට හරි විදියට අපේ ආණ්ඩුවේ පස් අවුරුදු වැඩපිළිවෙල, පෝසත් සටක්, ලස්සන ජීවිතයක්, මේ සම්බන්ධව මේ ජනතාවට ඒ පොහොසත් රට තුළ ලස්සන ජීවිතයක් ලබා දෙන්න පුළුවන් වැඩ කටයුතු මේ අයවේදී බෙන්කරද්දී මේ ගොල්ලන් අඳනවා. ඉතින් අපිට කරන්න දෙයකුත් නැහැ. ඒකෙදි මම විශේෂයෙන්ම නියෝජ්‍ය කාරක සභා සභාපතිතුමනි මම කියන්න ඕන, මේ අයවේ ඇත්තටම ඓතිහාසික අයවැයක් වෙනවා 2026. ඒකට හේතුව තමයි විශේෂයෙන්ම වතුකම්කරු ජනතාව නියෝජනය කරමින් එහි නායකයෙක් විදියට ඉතාමත්ම සතුටට පත් වෙච්ච දවසක් මගේ ජීවිතේ ඊයේ දවසේ. අපි වෘත්තීය සමිති නායකයෝ විදියට මේ 2025-26 අයවැයට කලින් තිබුණු හැම අයවැයකදීම අපි පාරේ හිටියේ. මොකද ඉතාමත් දුක්ඛිත ජීවිත ගත කරන අපේ වතුකම්කරු ජනතාවට වැටුපක් වැඩි කරගන්න, ඒ මිනිසුන්ගේ ප්‍රශ්න විසඳගන්න, ඒ මිනිසුන්ගේ අයිතිවාසිකම් ලබා දෙන්න අපි හැම අයවැයකදීම හැමදාම අපි පාරේ හිටියේ ඒ ජනතාවගේ අයිතිවාසිකම් ලබා දෙන්න. නමුත් අපේ ජනාධිපතිතුමා ඊයේ දවසේ අයවැය ඉදිරිපත් කරද්දී ඔයාලා දන්නවා වතුකම්කරු ජනතාවට, වතුකම්කරුවන්ට 1350ක වැටුපක් තමයි හම්බ වුනේ. හැබැයි අද වෙනකොට නවණ්ඩ වෙරි කම්පැනි කාර්යොත් එක්ක කතා කරමින්, සමාගම අයත් එක්ක කතා කරමින්, අමාරුවෙන් කතා කරමින් අපි කම්පැනියෙන් 200කුත්, ඒ වගේම ඉතිහාසයේ පළවෙනි වතාවට වතුකම්කරු ජනතාව වෙනුවෙන් අයවැයකදී ආණ්ඩුවක් විදියට රුපියල් 200කුත් එකතු කරගනිමින් ඉතිහාසයේ පළවෙනි වතාවට වතුකම්කරු ජනතාවට වැඩිම වැටුපක් 400ක වැටුපක් වැඩි කරමින් 1750ක වැටුපක් ලබන ජනවාරි මාසයේ ඉඳලා වතුකම්කරු ජනතාවට ලබා දෙන්න අපි සූදානම් කරමින් ඉන්නවා. ඉතින් මං අපේ ජනාධිපතිතුමාට ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ අතිගරු ජනාධිපතිතුමාට වතුකම්කරු වෙනුවෙනුත්, සමස්ත ලංකා වතුකම්කරු සංගමයේ වෙනුවෙනුත් ස්තුතිය පුද කරන්න කැමති මේ අවස්ථාවේදී ජනාධිපතිතුමාට. ගෞරවකුරිය ප්‍රතිකුලකලින් තවිසාලර අවර්ගලේ, நேற்றைய தினம் வாசிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டமானது 2026க்கான வரவு செலவு திட்டமானது 80வது வரவு செலவு திட்டம். இது உண்மையிலேயே உலக சாதனை படைத்த ஒரு வரவு செலவு திட்டமாகும். இந்த உலக சாதனை படைத்த வரவு செலவு திட்டத்தின் பிரதான சாதனையாளராக இந்த நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக் அவர்களை பெயரிடுவதற்கு நான் விரும்புகின்றேன். ஏனென்று கேட்டால், இந்த உலக நாடுகளில் வரவு செலவு திட்டம் எனும் போது வரவு செலவு திட்டத்தை கூடுதலான நேரம் ஒதுக்கி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகளின் நிதி அமைச்சர்களையும் தாண்டி இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் யோசித்து கூடுதலான நேரத்தை ஒதுக்கி இந்த நாட்டில் வரவு செலவு திட்டம் 2026 வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் இந்த சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வரவு செலவு திட்டமானது இலங்கை வரலாற்றில் மாத்திரமல்ல உலக வரலாற்றிலும் சாதனை படைத்த ஒரு வரவு செலவு திட்டமாகவே நாங்கள் கருதுகின்றோம். அதற்கான காரணம் என்னவென்றால், இன்று எல்லோருக்கும் தெரியும், இந்த வரவு செலவு திட்டத்தில் சகல தரப்பினரையும், அதாவது இந்த நாட்டில் பெண்கள், அரச ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், பலம் குறைந்தவர்கள், அதேபோல் முதியோர்கள், அது மாத்திரமல்லாது சாதாரண வளர்ப்பு பிராணிகளையும் கூட உள்ளடக்கிய ஒரு வரவு செலவு திட்டமாகவே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் கருதுகின்றோம். இந்த வரவு செலவு திட்டத்தை நேற்று ஜனாதிபதி அன்புக்குமார் ரட்சாநாயக் அவர்கள் இந்த சபையில் பிறப்பிக்கும் போது எதிர்கட்சியில் உள்ள அநேகமான உறுப்பினர்கள் மிகவும் அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதுக்கே பார்க்கும் போது நாங்கள் யோசித்த ஒன்றுதான், இந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் இதை அவதானமாக கேட்டுக்கொண்டு அதற்கு எதிர்காலத்தில் உதவி செய்வார்கள் என்று. ஆனால் இன்று காலையில் இருந்து பார்க்கும் போது இந்த சபையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் வலமை போல் அவர்களது வரவு செலவு திட்டத்தில் 2025 முன்பு வரவு செலவு திட்டத்தில் காசுகளை பணங்களை ஒதுக்கிக் கொண்டு மக்களது சேவைகளை அவர்கள் தொடர்ந்தார்களா என்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த வரவு செலவு திட்டத்தையும் இவர்கள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றார்கள் என்பதுதான் இன்று காலையிலிருந்து பார்க்கும் போது தெரிய வந்தது. இந்த வரவு செலவு திட்டத்தில் அனைவரையும் உள்ளடக்கியது போல் விசேடமாக தோட்டத்தில் வாழும், அதாவது மலையகத்தில் வாழும் மலையக மக்களின் பிரச்சனைகளுக்கு எவ்விதமான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு முதலாவது வரவு செலவு திட்டமாக இந்த 2026 வரவு செலவு திட்டம் அமையும் என்பது இவ்விடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த வரவு செலவு திட்டத்தில் விசேடமாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாகவும், அதே போல் அவர்களது உட்கட்டமைப்பு வசதிகள், வீட்டு வசதிகள், காணி வசதிகள் தொடர்பாகவும் நான் நினைக்கின்றேன். நேற்று ஜனாதிபதி அவர்கள் கூறிய அறிக்கையில் மீண்டும் ஒரு முறை வாசித்து பார்த்தால் அந்த அனைத்து விடயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். மலையக மக்களை இல்லையென்றால் தோட்ட தொழிலாளர்களை எடுத்துக்கொள்ள போனால், 1992 முதல் 2021 வரையிலும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் உயர்த்தப்படுவது 2 வருடத்திற்கு ஒரு முறை கூட்டு ஒப்பந்தம் மூலமாகவே இந்த சம்பள உயர்வு நடைபெற்றது. இந்த சம்பள உயர்வை பெற்றுக் கொள்வதற்காக 2025 முதலில் நடைபெற்ற ஒவ்வொரு வரவு செலவு திட்டங்களிலும் தோட்ட தொழிலாளர்களின் தலைவர்கள் என்ற ரீதியில், தொழிற்சங்க தலைவர்கள் என்ற ரீதியில் மலையக மக்களின் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை மாத்திரமல்ல அவர்களது சகல உரிமைகளுக்காகவும் வீதிகளில் நின்று போராடியவரால் நான், இது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் இப்படி போராட்டத்தின் மூலம் சம்பள உயர்வையும் அவர்களது உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கும் வேளையில் இந்த அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கத்தில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சகலரையும் பிரதிநிதித்துவம் படுத்துவது போல் வரலாற்றில் முதன்முறையாக அரசாங்கத்தினால் வரவு செலவு திட்டத்தில் சம்பளத்தை அதிகரித்தது இது வரலாற்று தூய்மிக்க ஒரு செயல் திட்டமாகும். இந்த சம்பள உயர்வானது உண்மையிலேயே கம்பெனிகள், அதாவது பல் தேசிய நிறுவனங்களுடன் பேசி அவர்கள் இந்த சம்பளத்தை உயர்த்துவதற்கு ஒரு முயற்சியும் எடுக்காத பட்சத்தில் அரசாங்கம், அதே போல் எங்களது தொழில் அமைச்சு, பெருந்தோட்டத்துறை அமைச்சு இணைந்து, ஜனாதிபதியும் இணைந்து இந்த பல் தேசிய கம்பெனிக்காரர்களிடம் பேசி அவர்களிடமிருந்து மலையக மக்களின் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து, உதாரணமாக சொல்ல போனால் கல்லில் நூல் இருப்பது போல் இவர்களிடமிருந்து இந்த 200 ரூபாயை பெற்றுக்
கொள்வதற்கு,
இந்த சம்பளத்தை கம்பெனிக்காரர்களிடமிருந்து 200 ரூபாயும், அதே போல் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய், இந்த சபையில் என்றோ ஒரு நாள் கூட நடக்காத ஒரு திட்டம் தான் 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி தோட்ட தொழிலாளர்களின் சம்பள 200 ரூபாயை அரசாங்கத்தில் கொடுத்து 1750 ரூபாய் சம்பளத்தை பெற்று கொடுப்பதற்கு ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு நிமிடம் வேண்டும் பிரதிக்குழுக்களின் தவிசாளர்கள் அவர்களே. இதை கூறும் போது ஜீவன் தொண்டமான அவர்கள் சமூக வலைத்தளங்களிலும் மற்ற தோட்ட மக்களிடமும் சென்று இந்த அரசாங்கத்தினால் குறைந்தபட்சம் 10 ரூபாயாவது ஒதுக்க முடியுமா என்ற கேள்வியை அவர் எழுப்பினார். அவரிடம் நான் கேட்கின்றேன், 10 ரூபாய் ஒதுக்க முடியாது என்று நீங்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்த உங்களால் என்ன செய்ய முடியும்? இன்று அரசாங்கம் 400 ரூபாய் சம்பளத்தை தோட்ட மக்களுக்கு, தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒதுக்கியுள்ளது வரவு செலவு திட்டத்தில். அதனால் நான் விசேடமாக கூறுகின்றேன், இதற்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும்? இதற்கான பதிலை சொல்ல முடியுமா? அப்படி இல்லை என்றால், இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் உங்களது உறுப்பினர் பதவியை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, மலையக மக்களுக்கு எதிராக செயல்பட்ட நீங்கள் அனைவரும், விசேடமாக மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் நீங்கள் அனைவரும் மலையக மக்களிடம் கட்டாயம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
ஜீவன் தொண்டமன் மந்திரி துமா,
கௌரவ உறுப்பினர் அவர்களே, உங்ககிட்டயும் சரி, இங்க விஷயம் தெரியாம டேபிளை தட்டுற உங்களோட நண்பர்களுக்கும் சரி, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். கௌரவ வசந்த சமரசிங்க அவர்கள் இங்க இருக்காரு. நான் அவரோட நீண்ட காலம் இந்த தொழிற்சங்க ரீதியான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கோம். பல்வேறு தரப்பினர் மத்தியிலையும் இவர் உதவி செஞ்சிருக்காரு. அவரை இங்க வச்சுக்கிட்டு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் தெளிவா சொன்ன, ஜனாதிபதியால முடிஞ்சால் அடிப்படை சம்பளத்துல 10 ரூபாய் கூட்டி கொடுக்க முடியுமான்னு நான் சொல்றது முழுசா கேட்டுருங்க. முதல் விஷயம், ஜனாதிபதி அவர்களின் உரையில் 1750 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காரு. அதுல 5000 மில்லியன் மக்களுக்கு வழங்கப்படும், 200 ரூபாய் ஒரு நாளைக்கு, நான் தப்பா சொன்னா கரெக்ட் பண்ணிருக்கேன், 200 ரூபாய் ஒரு நாளைக்கு வழங்கப்படும், 25 நாள் வேலைக்கு வந்தா. முதல் விஷயம், எந்த தோட்டத்துல 20 நாள் தாண்டி வேலை கொடுக்கறாங்க? அது ஒண்ணு. ரெண்டாவது, ஜனாதிபதி வந்து 200 ரூபாய் நாங்க அரசாங்கம் மூலமா அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவா கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அது அடிப்படை சம்பளம் இல்ல கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ், அது கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஏன்னா தோட்ட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை நாட்கள் அதிகரிச்சாகணும். ரெண்டாவது, பெருந்தோட்ட நிறுவனத்திலிருந்து சொல்லியிருக்கீங்க அவங்க மூலியமா 200 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பீங்க, கரெக்ட் தானே? சரி, பெருந்தோட்ட நிறுவனத்தின் பேச்சாளர் ரோஷன் ராஜூரி அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்க 1 ரூபாய் கூட அதிகரிச்சு தர மாட்டோம். ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல இந்த சபையில வெளிப்படையாவே சொல்றேன், ஜனாதிபதியால அடிப்படை சம்பளத்தை அதிகரிச்சு கொடுக்க முடியும்னா எனக்கு தெரியும் 1750 ரூபாய் அடிப்படை சாத்தியம் கிடையாது. ஆனா ஒரு நியாயமான அளவு அடிப்படை சம்பளத்தை கூட்டி கொடுக்க முடியும்னா என்னோட ஆதரவு கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, நான் இப்ப நீங்க கேள்வி கேட்டனால வீராப்பா பேசலாம், நான் கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க. ஒன் மினிட், கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க. ஒன் மினிட், ஹானரபிள் சமரசிங்க, ஐ அம் ஸ்பீக்கிங் டு ஹர், லெட் மீ ஃபினிஷ், சிட் டவுன், நோ ப்ளீஸ் சிட் டவுன், when I tried speaking, you said let her finish, let me sit down, extend the same respect, let me finish, let her talk,
one minute,
wait, you gave us so much time, no, let me speak, அதாவது கௌரவ உறுப்பினர் அவர்களே, let me ask her, no, let, I am asking her, relax. Why are all of you getting so psyched out?
Garu Mandri Duma. Garu Mandri Duma.
Garu Urupanar Avargal, I have one question. அடிப்படை சம்பளம் கூட்டப்படுமா படாதா? அப்படி கூட்டப்பட்டுச்சுன்னா அடிப்படை சம்பளம் எவ்வளவு கூட்டப்படுது? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன்.
Garu Garu Amatuma.
Garu 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 Karasabha Sabhapathumiya. ஜீவன் தொண்டமன் மந்திரித்துமா, மே பிடிபந்தவ මට හිතෙන සැකයක් සහිත වෙන නිසා මේක පැහැදිලි කරන්න ඕනේ. එදුවා මගේ නමත් කිව්ව අපි වෘත්තීය සමිතිවල සෑහෙන කාලයක් වැඩ කරපු අයකට වැඩ කරා. හැබැයි ඔබතුමත් දන්නවා සාමූහික ගිවිසුම අත්සන් කළා තියෙන වෙලාවේ ඒ සාමූහික ගිවිසුමට පිටින් වැටුප් වැඩි කර ගැනීමක් කිරීම සඳහා රජයක් හැටියට අපි මැදිහත් වෙලා තියෙනවා. ජනාධිපතිතුමාගේ ඉතාම පැහැදිලිව කිව්වා වෘත්තීය සමිති නෙමෙයි හාම්පුත්තු ගෙනල්ලා. හාම්පුත්තු ගෙනල්ලා අපේ වතු බාර වෙන්නේ ඇමතිතුමා සමන්ත විද්‍යාරත්න ඇමතිතුමා මේකට සම්බන්ධ වුණා. හාම්පුත්තු ගෙනල්ලා එකඟ කරගත්තා. රුපියල් 200ක් මූලික වැටුපට වැඩි කරන්න. ඒ නිසා ඒක ඔබතුමා නොපිළිගත්තට වෙන කවුරු හරි කිව්වා කියලා ජනාධිපතිතුමා විල බොරු කියන්නේ නැහැ. ඒක ඔබතුමා බාර ගන්න ඕනේ දැන්. 200ක් වැඩි කරා මූලික වැටුපට හාම්පුතුන් රුපියල් 200 වැඩි කරා. ඒක වැඩි කරන්න ගරු මන්ත්‍රීතුමා ආණ්ඩුව හැටියට අපි පොරොන්දු වුණා.
ඇමතුමා කැටි කරන්න.
ගරු සභාපතිතුමිය දැන් මෙතුමා මේ ප්‍රශ්නේ මන්ත්‍රීතුමිය උත්තර දෙන්න යනකොට මන්ත්‍රීතුමිය කියපු කාරණේ මෙතුමා විග්‍රහ කරන්න ගත්තේ. ඒ නිසා
පිළිතුර කැටි කරන්න.
මම මගේ උත්තර දෙන්නයි.
මම කියුණානේ පිළිතුර කැටි කරන්න.
ඒ නිසා ගරු සභාපතිතුමිය
ඔබතුමාට රුපියල් 200 කතාවෙදි කතා කරන්න පුළුවන්.
රුපියල් 200
විවාදයකට යන්න එපා.
ආණ්ඩුව ලබා දෙනවා. ඒ 200 ලබා දෙනවා ආණ්ඩුව. ඒක දින 14ෙන් 14ට. 14ෙන් 14ට 27 දින 14කට රුපියල් 200 ගානේ දෙනවා. එතකොට ඒක තමයි එයා හම්බ වෙන්නේ. යා.
විවාදයකට නොගිහින් අපි ඔබතුමාගේ වෙලාවෙදි කතා කරන්න පුළුවන්. ඔබතුමාට වෙලාව වෙන් වෙලා තියෙනවා.